வணக்கம். ஸ்வரூப வித்யா ஆசிரமத்தினால் வழங்கப்படும் இப்பாரம்பரிய கதைகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இவற்றை தொகுத்து வாசிப்பவர் நிரூஷிதா சேதுராம். இந்தியாவில் இருந்து வரும் இந்த பழங்கால கதைகளில் வரலாறு, புவியியல், பௌதீகவியல், அறநெறி மற்றும் மனித வாழ்க்கையின் ஆன்ம மெய்யுணர்வு நோக்கம் ஆகியவற்றுடன் கடவுளர்கள், அரக்கர்கள் மற்றும் மனிதர்கள் உள்ளனர். அவர்கள் என்னைப் போலவே உங்களையும் ஊக்குவிப்பார்கள் என்று நம்புகிறேன். கூர்ம அவதாரமும் நீலகண்டரும். தேவர்களின் அரசன் இந்திரன் தனது வெள்ளை யானை மீதேறி உலகை வலம் செய்து கொண்டிருந்தான். அவன் தேவலோகத்திற்கு திரும்பும் வழியில் துர்வாச மாமுனிவர் அவனை சந்தித்தார். அவர் தெய்வீகமான தேவி பராசக்தியின் அருளுடன் திகழும் ஒரு அழகிய பூக்களினாலான மாலையை அவனுக்கு வழங்கினார். இந்திரன் தான் தேவர்களின் அரசன் என்ற அகங்காரத்தால் கர்வம் கொண்டவனாக யானையின் மேலிருந்தே மாலையை எடுத்து தன் யானைக்கே அதை கொடுத்தான். மாலையின் வாசனையால் யானை எரிச்சலடைந்து அதை தரையில் எறிந்து காலால் மிதித்தது. மிக்க அழகும் தெய்வீகத்தன்மையும் பொருந்தியதுமான அந்த மாலை ஒரு புனிதமான பிரசாதமாக, ஒரு தெய்வீக பரிசாக கருதப்பட்டிருக்க வேண்டும். துர்வாசர் கோப சுபாவம் கொண்டவர் என்பது யாவரும் அறிந்ததே. எதிர்பார்த்தபடி இந்திரனின் இச்செயலால் துர்வாச முனிவர் கடும் கோபம் கொண்டு அவனை நோக்கி, இந்திரா, தேவர்களின் அரசன் என்ற பெருமையும் உனது அளவற்ற செல்வமும் உன்னை அகங்காரமானவனாக ஆக்கியுள்ளது. இக்கணமே லக்ஷ்மி தேவி உன்னை கைவிட்டு போக கடவது என்று சபித்தார். முனிவரின் சாபத்தின் காரணமாக லக்ஷ்மி தேவியின் ஆசீர்வாதம் இல்லாமல் இந்திரனும் அனைத்து தேவர்களும் தங்கள் வலிமையையும் ஆற்றலையும் செல்வத்தையும் இழந்தனர். இந்திரன் அவனுடைய எல்லா சக்திகளையும் இழந்தவனாகி மற்ற தேவர்களுடன் இணைந்து பகவான் விஷ்ணுவிடம் அவரது ஆலோசனையைப் பெற ஓடினான். விஷ்ணு பகவான் இழந்ததை திரும்பப் பெறுவதற்கான ஒரே வழி பாட்கடலை கடைந்து வரும் அமிர்தத்தை பெறுவதே என்று கூறினார். இவ்வாறு வரும் அமிர்தத்தை இந்திரனும் மற்ற தேவர்களும் பருகி சாகாவரத்தை பெறுவதோடு இழந்த சக்திகளையும் செல்வத்தையும் மீண்டும் பெறலாம் என்றும் கூறினார். தேவர்களின் பலம் மங்கிவிட்டதால் பாட்கடலை கடைவதற்கு அவர்களுக்கு உதவி தேவைப்பட்டது. அந்த உதவியை பெறுவதற்கு அவர்கள் நித்தமும் சண்டையிடும் அவர்களின் அரை சகோதரர்களான அசுரர்களிடம் உதவி கேட்பதே ஒரே வழி என்று விஷ்ணு பகவான் விளக்கினார். இந்திரன் தேவர்களுடன் சேர்ந்து உதவி நாடி அசுரர்களை அணுகினான். முதலில் மறுத்துரைத்த அசுரர்கள் கலந்துரையாடல்களுக்கு பிறகு அனைவரும் இணைந்து பாட்கடலை கடைந்து வருவதை பகிர்ந்து கொள்ள ஒப்புக்கொண்டனர். அவர்கள் ஒன்றாக இணைந்தாலும் பாட்கடலை கடைவது ஒரு சுலபமான காரியமாக இருக்கப் போவதில்லை. அவர்களுக்கு ஒரு பெரிய மத்தும் மிகவும் உறுதியான கயிறும் தேவைப்பட்டது. அவர்கள் மந்தர மலையினையும் பாம்புகளின் அரசன் வாசுகியையும் உதவிக்கு நாடினார்கள். மந்தரமலையை மத்தாகவும் வாசுகியை கயிற்றாகவும் பாவித்து வாசுகியை மந்தரமலையில் மூன்றரை முறை சுற்றினார்கள். பகவான் விஷ்ணுவின் அறிவுரைப்படி தேவர்கள் வாசுகியின் வாலை பிடித்து கொண்டனர். எனவே அசுரர்கள் தலையை பிடித்து கொண்டனர். தேவர்களும் அசுரர்களும் மாறி மாறி முன்னும் பின்னுமாக இழுத்து மலையை சுழற்றி கடலை கடையவே கடலில் சலசலப்பு தொடங்கியது. அவர்கள் கடைந்து கொண்டிருந்த போது மந்தரமலை பால் கடலில் மூழ்க தொடங்கியது. இதை தடுக்க விஷ்ணு பகவான் ஆமையின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு மந்தரமலையின் அடியில் தளமாக அதனை ஏந்தி பிடித்தார். இது பகவான் விஷ்ணுவின் 10 அவதாரங்களில் ஒன்றான கூர்ம அவதாரம் என்று அறியப்படுகிறது. பாற்கடலில் இருந்து வெளிப்பட்ட முதல் ஔஷதம் ஹலாஹல என்று அழைக்கப்படும் ஒரு கொடிய விஷமாகும். இது அனைத்து உலகங்களையும் அச்சுறுத்தியது. பகவான் விஷ்ணுவின் அறிவுறுத்தலின்படி தேவர்களும் அசுரர்களும் பரிகாரம் தேடி அனைத்து விஷங்களையும் நீக்கும் மகாதேவரான சிவபெருமானை நோக்கி பிரார்த்தனை செய்தனர். சிவபெருமான் அவர்களுக்கு உதவும் பொருட்டு அக்கணமே காட்சியளித்தார். தேவர்களும் அசுரர்களும் ஆச்சரியத்துடன் பார்க்கும் வண்ணம் ஹலாஹல விஷம் முழுவதையும் ஒரே முடரில் விழுங்கினார். அவர் பக்கத்தில் நின்ற பார்வதி தேவி சிவனை விஷம் தாக்கக்கூடுமோ என்ற எண்ணத்தில் பயந்து விஷம் அவருடைய வயிற்றுக்குள் செல்வதை தடுப்பதற்காக கழுத்தை இறுக பற்றினார். இதனால் விஷம் அவரது தொண்டையில் சிக்கிக் கொண்டது. அது ஒரு கருநீல நிறமான வளையத்தை சிவனின் கழுத்தில் ஏற்படுத்தியது. இக்காரணத்தால் சிவபெருமானுக்கு நீலகண்டர் என்ற பெயர் வந்தது. அதாவது நீல நிற தொண்டையை உடையவர் என்பது அதன் பொருள். சிவனுக்கு என்ன நடக்கும் என்று தெரியாமல் அவர்கள் அனைவரும் இரவு முழுவதும் அவர் முன் விழிப்புடன் இருந்தனர். இது சிவனுக்கான முதல் சிவராத்திரி அல்லது சிவனின் இரவு என்றாகியது. இன்றும் இந்த இரவு மாசி மாதத்தில் நிலவற்ற இருளில் சிவராத்திரி என கொண்டாடப்படுகிறது. ஹலாஹல விஷத்தின் ஆபத்து கடந்ததும் தேவர்களும் அசுரர்களும் மீண்டும் பாற்கடலை கடையத் தொடங்கினர். அவர்கள் தொடர்ந்து கடைய கடைய பல பொருள்கள் வெளியே வந்தன. காமதேனு, கேட்பவை எல்லாம் கொடுக்கும் பசு. உச்சைஸ்ரவ, வெள்ளை குதிரை. ஐராவதம், வெள்ளை யானை. கௌஸ்துபமணி, ஒரு அரிய வைரம். கல்ப விருட்சம், வேண்டியவற்றை நிறைவேற்றும் மரம். சுர அல்லது வருணி, மதுவின் தெய்வம். லக்ஷ்மி, செல்வத்தின் தெய்வம். தேவர்களும் அசுரர்களும் தங்களுக்குள் பொருட்களை பிரித்தெடுத்தனர். ஆமையாக அவர்கள் அனைவரையும் ஆதரித்த பகவான் விஷ்ணுவுக்கு லக்ஷ்மி தேவியை பரிசளித்தனர். இறுதியாக தன்வந்த்ரி எனும் தெய்வீக மருத்துவர் அவரது கைகளில் அமிர்த பாத்திரத்துடன் தோன்றினார். முழுவதையும் தாமே குடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அசுரர்கள் தேவர்களை மோதி தள்ளி தாண்டி குதித்து வந்தனர். நிலைமையை பார்த்த பகவான் விஷ்ணு மோகினி என்று அழைக்கப்படும் சொர்க்கத்தின் தேவதைகளில் அதி அழகானவளாக மாறினார். மோகினி அசுரர்களின் கவனத்தை திசை திருப்பி அமிர்தத்தை கவர்ந்து தேவர்களுக்கு கொடுத்தாள். மோகினி தேவர்களுக்கு அமிர்தத்தை விநியோகித்து கொண்டிருந்த போது சுவர்பானு என்று அழைக்கப்படும் அசுரர்களில் ஒருவன் தேவர்கள் மத்தியில் அமர்ந்து கொஞ்சம் அமிர்தத்தை பெற்று பருகினான். அவனுக்கு அருகில் அமர்ந்திருந்த சந்திரனும் சூரியனும் அவன் ஒரு அசுரன் என்பதை கண்டு மோகினியிடம் முறையிட்டனர். பகவான் விஷ்ணு தனது சுயரூபத்தை எடுத்து சுதர்சன சக்கரத்தை ஏவினார். அசுரனின் கழுத்து அவனது உடலிலிருந்து பிரிக்கப்பட்ட போதும் அவன் அமிர்தத்தினை குடித்து விட்டதால் அவன் இறக்கவில்லை. அவன் தலை ராகு என்றும் அவனது உடல் கேது என்றும் அழைக்கப்பட்டது. ராகுவும் கேதுவும் வேத ஜோதிடத்தின் 9 கிரகங்களில் இடம்பெறுகின்றன. இப்போது ராகுவும் கேதுவும் அவ்வப்போது சந்திரனையும் சூரியனையும் பழி வாங்குவதற்காக அவர்களை விழுங்குகிறார்கள் என்பதும் இதனாலேயே கிரகணங்கள் நிகழ்கின்றன என்பதும் ஐதீகம். இந்திரனும் தேவர்களும் அமிர்தத்தை குடித்ததும் மீண்டும் தங்கள் பலத்தை பெற்றனர். 3 உலகங்களும் மீண்டும் பிரகாசத்தாலும் சக்தியாலும் நிறைய பெற்றன. ஓம் நம சிவாய. ஓம் ஸ்வரூபா ஸ்வஸ்வபவ நமோ நமஹா.